നമസ്കാരം. രാമായണത്തിൽ പുഷ്പക വിമാനം, അതിൽ താൻ രാമൻ തിരുമ്പി അയോധ്യ അടைந்தார் என்று வருகிறது. புராண காலங்களில் இத்திஹாச காரணங்களில் விமானங்கள் பறந்திருக்கின்றன. அப்ப அவ்வளவு ஆண்டுகளுக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பாரதத்தில் விமானங்கள் பறந்தனவா? அது நம்பத்தகுந்ததுதானா? அப்ப என்ன, நாம விமானங்களை கண்டுபிடித்தோம், ஆனா உலகளாவிய அளவில் வேற்று நாட்டவர்கள், மற்ற நாட்டவர்கள் தானே விமானத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பெல்லாம் இதிகாச புராணங்கள் இருக்கிறது என்று சொல்லலாமா? அது நம்பும்படி இல்லையே. இப்படியும் நமக்கு தோணும், உண்மைதான். ஆனால் அதை பார்க்க வேண்டிய கோணமே வேறு. கேலி செய்வதற்கோ, குற்றம் சொல்லுவதற்கோ, கோபப்படுவதற்கோ இது தேவையில்லாத தருணம். அன்று புஷ்பக விமானம் இருந்தது என்று வால்மீகி எழுதியிருக்கிறார் என்றால், அது வெவ்வேறு கோணங்களிலிருந்து இருக்கலாம். இப்ப என்னை கேட்டால் கண்டிப்பாக ராமாயண காலத்தில் புஷ்பக விமானம் இருந்தது, அதில் தான் ராமன் சென்றார் என்று உறுதிபட நம்புகிறேன். சரி, இந்த அளவுக்கு மற்ற பேர் நம்ப வேண்டும் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்படி நம்பலாம் இல்லையா? ஒன்று, அந்த காலத்திலேயே புஷ்பக விமானம் இருந்தது உண்மையே. அதற்கப்புறம் காலப்போக்கில் அது அழிந்து விட்டது. ஏன், டினோசார்கள் கூடத்தான் இருந்தனங்கிறதுக்கு சாட்சி இருக்கிறது. இப்போது இல்லையே. எத்தனையோ மிருக இனங்கள், பறவை இனங்கள் அழிந்து போய்விட்டன. அதெல்லாம் இப்போது இல்லை. பல பூ வகைகள், பழ வகைகளே இல்லை. அதைப்போல் அன்றிருந்தது இன்றும் இல்லாமல் போயிருக்கலாம். இது ஒரு சாத்தியம். மற்றொன்று, இதிகாசத்தை எழுதியவர் சிறந்த கற்பனை திறன் உடையவராக இருந்து எழுதியிருக்கலாம். நாம் இப்போ ஆங்கில படங்கள் வரும்போது கூட கற்பனை வளத்தோடு நிறைய பார்க்கிறோம். அதெல்லாம் இன்று இல்லை, ஆனால் படத்தில் காட்டப்படும். அதைப்போல் அன்று எழுதியவர் அப்படி எழுதியிருக்கலாம், வால்மீகி அப்படி எழுதியிருக்கலாம், பிற்பட்ட கவிஞர்களும் எழுதியிருக்கலாம். அல்லது மூன்றாவது கோணம், வருங்காலத்தில் இவை வரப்போகின்றன என்று எழுதலாம், ஃபிக்ஷன் என்று வச்சுக்கலாம். அல்லது வரப்போவதை முற்கூட்டி தெரிந்து எழுதிவிட்டார் என்றும் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் பறக்கலாம் என்கிற கருத்து, ஐடியா வந்துவிட்டது. எப்போதுமே ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படும் போது அதனுடைய கான்செப்ட், அந்த ஐடியா வருவது ஒரு புறம், அதற்கப்புறம் அதை உற்பத்தி செய்வது மறுபுறம். ரெண்டுமே முக்கியமானவை. ஆனால் ஒரு பொருள் வெற்றி பெற வேண்டுமானால் அதனுடைய கருத்தரிப்பு, கான்செப்டுவலைசேஷன் மிகவும் முக்கியம். அதற்கப்புறம் அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு பார்ப்பார்கள். அப்படி கோணத்தில் பார்த்தால் எப்போதோ பாரதத்தில் இருக்கிற இந்த இத்திஹாசத்தில் அந்த கரு, அந்த கான்செப்ட் உருவாகிவிட்டது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுகிறோம். அதில் ரிசர்ச் முதல்ல ஆராய வேண்டும், ஒரு ஐடியா கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ண வேண்டும், அப்புறம் அதை கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங்க்கு கொண்டு வர வேண்டும். அப்ப எப்போதோ அது கான்செப்ட் வந்துவிட்டதே, பாரதத்தில் இருந்தது, புத்தகத்தில் இருக்கிறது, அதை பார்த்தவர் இப்படி சாத்தியம் என்று நினைத்து மேற்கொண்டு அதை வளர்த்திருக்கலாம், அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அளவில் நாம் கண்டிப்பாக அதை பாராட்டத்தானே வேண்டும். ஆனால் ஏனோ அந்த பாராட்டு எங்கும் இல்லை, மாறாக குற்றம் குறை சொல்லுவதும் கேலி பண்ணுவதும் தான் உள்ளது. யாரோ எங்கேயோ ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எடுத்தால் மில்லியன் பில்லியன் டாலர்கள் அதற்கு வரும்படி, ஆனால் செலவே இல்லாமல் ராமாயணம் படிக்கலாம் என்றால் வசவுதான் வரும்படி. ஏன் இந்த பாரபட்சம் எதற்காக? நம் நாட்டின் பாரம்பரியம், நம்ம பெருமை, பெருமையே இல்லாட்டுவிட்டால் கூட பெருமை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ இங்க அதை பேச மறுக்கிறோம். இப்போது R&D பாரதத்தில் மிகவும் குறைவு, புதிதான கண்டுபிடிப்புகளே கிடையாது, அதெல்லாம் மேல்நாட்டவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்களாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார்கள். ஏனால் வெளிநாடுகளில் தான், டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான் சீப் லேபர் இருக்கும். மேலும் அந்த வேலைகளெல்லாம் வளரும் நாடுகளுக்கு விட்டுவிட்டு தாங்கள் ஐடியா கண்டுபிடிப்பதில் தான் மேல்நாட்டுக்காரர்கள் எழுப்பார்கள். இதை பெருமையாக வேறு சொல்லுகிறோம். ஆனால் இதையே நம் நாடு அன்று செய்தபோது பெருமை ஏன் வரமறுக்கிறது? இன்னைக்கு அமெரிக்காவோ யூரப்போ கருத்துகளை மட்டும் கண்டுபிடிக்கும், ஐடியாஸ் கொண்டு வருவார்கள். அதை உட்கார்ந்து செய்ய வேண்டியதெல்லாம் மற்ற நாட்டுக்காரர்கள். ஆனால் இந்த மற்ற நாடுகளில் R&D ரொம்ப குறைவு, கண்டுபிடிக்க மாட்டார்கள், கண்டுபிடிப்பது மேல்நாட்டுக்காரர்கள் தான். இப்படித்தானே இன்று உலகம் பேசுகிறது. அதனால்தானே அவர்கள் பணக்கார நாடுகள், வளர்ந்த நாடுகள். அப்ப நம்ம நாட்டில் என்றோ கருத்து வந்துவிட்டதே விமானத்தை பற்றி. அப்ப R&D பண்ணி அதை கான்செப்டுவலைசேஷன் இங்க நடந்து விட்டது. அப்ப அதுதானே பெருமை, அதுதானே வேல்யூபிள். எங்கு ப்ரொடியூஸ் பண்ணுகிறார்களோ அதுவா வேல்யூபிள்? யாரும் எங்கும் கஷ்டப்பட்டுத்தான் அதை உற்பத்தி பண்ணியிருப்பார்கள், மறுக்கவே இல்லை. நான் இப்ப சொல்ல வந்ததே, யார் அதை உற்பத்தி செய்தார்களோ கண்டுபிடித்தார்களோ அவர்களை பத்தி பேச அல்ல. நான் சொல்ல வந்தது, இங்கு நம் புத்தகத்தில் இருக்கிறதே, அப்ப R&D நடந்து கான்செப்ட் வந்து விட்டதே, அதுதானே உலகத்தில் வேல்யூபிள். அந்த வேல்யூ நம்ம நாட்டில் இருந்தது என்று பெருமையோடு தானே சொல்லிக்கொள்ள வேண்டும். சற்று சிந்தித்து பார்ப்போம். இதே போல இன்னும் பல வெப்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, சண்டை பயிற்சி, நியூக்ளியர் வெப்பன்ஸை பத்தி. அது அன்றிருந்ததா இன்றா, எப்படி எங்கிருந்தோ எங்கோ போய் தாக்குகிறதே, ஒரு இடத்திலேருந்து ரொம்ப தூரத்துக்கு ராமர் அம்பு விடுறார், அர்ஜுனனால ஆக்னேயாஸ்திரம் வாருணாஸ்திரம் இதெல்லாம் விட முடிகிறது, கர்ணன் அதில் எதிர்க்கிறார், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப அன்றிருந்திருக்கவும் வேண்டும், இன்றிருக்க போவதை பத்தி அன்றிருப்பவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதிலும் ஆச்சரியம், ப்ரொஃபசிஸ் ஆஃப் நாஸ்ட்ராடாமஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அவர் என்னமோ எப்பப்போது என்னென்ன நடக்கப் போகிறது என்று எல்லாவற்றையுமே 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிவிட்டார். நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் விமானம் ஓடும்னு சொன்னோமே, அப்ப அதை ஏன் ப்ராஃபசியா வச்சுக்கொள்ளக்கூடாதா? இது எல்லாமே பார்க்கும் கண்ணோட்டத்தில் இருக்கிறது. உண்மை உண்மையாகத்தான் இருக்கும். அதை நாம் நம் கண்ணாடி, நம் கண் ஒழுங்காக இருக்குமானால் சரிவர பார்த்து நம் நாட்டின் பெருமையை புரிந்து கொள்வோம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.